நமஸ்காரம். பாகவத அபச்சாரம் அப்படிங்கறத பத்தி சொல்லுகிறேன். யாரெல்லாம் பகவானுடைய பக்தர்களோ, பகவானுக்கு ஆட்பட்டவர்களோ, அவர்கள் பாகவதர்கள். அவர்களிடத்தில் நாம் அபராதம் செய்தால், அபச்சாரப்பட்டால், அது பெரும் பாதகம், பாபமாக கருதப்படுகிறது. நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாகவத அபச்சாரப்படுகிறோம். இன்னார் இணையார் பாகவதர் நமக்கு தெரியாது. அவரிடத்துல மனத்தாலும் உடலாலும் பேச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் அபச்சாரப்பட்டு விடுவோம். அந்த மாதிரி அபச்சாரப்படாமல் இருக்கணுங்கிறது முக்கியம். பட்டுவிட்டால் அதை கண்டு நாமே அனுதாபப்பட்டு மனம் வருந்தி அந்த அபச்சாரத்தை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்க வேண்டியதும் முக்கியம். இது என்ன சின்ன விஷயம்தானே என்று பலருக்கும் தோன்றலாம். ஆனால் இதிகாச புராணங்களிலும் ஸ்மிருதிகளிலும் மற்றும் சம்ஹிதா வாக்கியங்களிலும் பகவானே இதை பற்றி நிறைய இடத்தில் கூறியுள்ளார். என்னுடைய பக்தன் படித்தவனா படிக்காதவனா பார்க்காதே, அவன் உயர் சாதியனா என்ன என்று பார்க்காதே, அவன் அழகனா அழகனல்லனா பார்க்காதே, அவன் எந்த ஊரில் வாழ்கிறான், உயர்ந்த ஊரா சுமார் ஊரா பார்க்காதே, என் பக்தன் விஷயத்தில் இதை பற்றி நீ என்ன குறையாக பேசினாலும் அதை பெரும் அபச்சாரமாக எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று பகவானே கூறுகிறார். இந்த ஒன்று பிராயச்சித்தம் தேட முடியாத குற்றமாகவும் கருதப்படுகிறது. இப்போ ஒரு சிவில் அஃபென்ஸ்னு வச்சுங்க, ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இடத்தை இப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்னு கழித்து போட்டிருந்தா, அந்த பத்திரப்படி நடக்கலை, நீங்க இப்ப பணத்தை கொடுத்துதான் ஆகணும் இல்லை இடத்த கொடுங்க அப்படின்னு ஏதோ சிவில் சூட்டு போடலாம். அது யார் ரெண்டு பேர் சண்டைக்காரர்களோ அவ ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டா கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணிட்டு நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம்னு வந்து விடலாம். கோர்ட் ஒன்றும் பண்ணாது. ஆனா இதே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னு வச்சுங்க, யாரோத்தர் வெட்ட போனார், வெட்டியிருக்கார், அதை பத்தி கம்ப்ளைண்ட் போச்சு, போலீஸ் விசாரிச்சா நீதிமன்றம் விசாரிக்கிறது, இல்ல வெட்டின எங்களுக்குள்ள நாங்க சமாதானமா போயிட்டோம், அவருக்கு கையே போயிருந்தா கூட சரின்னு சொல்லிட்டார் என்று போய் சொல்ல முடியாது. ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், கொள்ளையோ கொலையோ நடந்திருந்தால் அதற்கு கண்டிப்பா தண்டனை கோர்ட் கொடுத்தே தீரும். அப்ப அது நம்ம கை மீறிடும், நம்மால சமாதானமா போயிட்டேன்னு சொல்ல முடியாது. அதே போல ஒரு பாகவதனிடத்தில் பக்தனிடத்தில் நாம் அபச்சாரப்பட்டுட்டோம்னால் அதுக்கப்புறம் அந்த கேஸே நம்ம ரெண்டு பேர் கையிலையுமே இருக்காது, பகவான் கையில் சென்று விடுகிறது. அவர் பார்த்ததுக்கு மன்னிப்பு வழங்கினாத்தான் உண்டு, ஆனா நான் அதை மன்னிக்கிறதே இல்லைங்கிறார். அவர் என்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் சட்டென மறந்து விடுவேன், மன்னித்து விடுவேன். ஆனா என் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் கோடி வருஷங்களானாலும் மன்னிக்க மாட்டேன் என்று பகவான் சொல்றார். அதனால நம்ம தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. இதிலே ஆரோத்தர் மெத்த படிச்சிருக்கார், நல்ல ஞானம் இருக்கு, அனுஷ்டானம்லாம் இருக்கு, இன்னொருத்தருக்கு அதெல்லாம் அவ்வளவு இல்லை, ஆனா பக்தரா இருக்கார். அப்படின்னா இந்த உயர்ந்தவர்னு கருதப்படுபவர் இந்த பக்தரிடத்தில் அபச்சாரப்பட்டால் அதையும் பகவான் கொடுமையாகத்தான் கொள்கிறார். அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேனும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான் அகருளானே. இது திருமாலைங்கிற பிரபந்தத்தில் தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். வேதத்தை எல்லாம் முழுக்க ஓதி வைத்திருக்கிற ஒரு அந்தனர். அவர் எவ்வளவு சிறந்தவராய் உனக்கு தொண்டு புரிபவராக இருந்தாலும் உன்னுடைய பக்தன் ஒத்தனிடத்தில் அவர் அபச்சாரப்பட்டுவிட்டால் அவருடைய அந்தனமையே போய்விடும், அவர் அதோகதியை அடைந்து விடுகிறார், அது சடக்கென நடந்துவிடும் நொடிப்பொழுதில். இப்ப நம்ம ஒரு ஹோமம் பண்றோம், யாகம் பண்றோம்னு வச்சுங்க, அதனுடைய பலம் எல்லாம் உடனே கிடைக்காது. புத்திரகாமேட்டு யாகம் பண்ணா 2-3 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறக்கலாம். ஜோதிஷ்டோமம் பண்ணோம்னால் பிறவிய முடிஞ்ச பிற்பாடு தான் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் வேற காலத்தில் வேற இடத்தில் வேற உடம்போடு அனுபவிப்போம். ஆனா பாகவதன் ஒத்த இடத்துல நாம தப்பு பண்ணிட்டோம்னால், குற்றம் இழைத்தால் உடனே சடக்கென நொடிப்பதோர் அளவில் அதே நிமிஷத்திலே நமக்கு தாழ்ந்த கதி கிடைச்சிடுமா. அதனால பாகவத அபச்சாரம்ங்கிறது மிகவும் கொடுமை வாய்ந்தது. விஸ்வாமித்திர இடத்துல காலவன் ஒருத்தர் பாடம் படித்தார், முடிஞ்ச உடனே குரு தட்சிணை கொடுக்கணும்னார், வேண்டாம்னு விஸ்வாமித்திர சொன்னார், இவன் பிடிவாதமா கொடுக்கணும்னான். அவர் சட்டென்று கோபத்தோட 800 குதிரைகள் எனக்கு வேணும், உடம்பு முழுக்க வெளுப்பா இருக்கணும், ஒரு காது மட்டும் பச்சையா இருக்கணும்னார். எங்க கிடைக்கும்? அவன் அங்கங்க சுத்தி பார்த்து தளர்ந்து போயிட்டான். அவனுக்கு நண்பன் கருடனே. உடனே கருடன் அவரை முதுகில் உட்காத்தி வச்சிருந்து எல்லா இடத்துலையும் சுத்தினார், அவரும் தளர்ந்து போனார். அப்ப விந்திய மலை பகுதியில் ஒரு இடத்துல இறங்கினர். ஒரு அழகான இடம், ஞானத்தாலும் பக்தியாலும் வளர்ந்திருக்கிற ஒரு பெண், சாண்டிலின்னு பேர். அவள் அங்க வாழ்ந்து வந்தாள். இவாளுக்கு வேண்டியதெல்லாம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக கொண்டு பழம் காயெல்லாம் கொடுத்தாள். அதை சாப்பிட்டு கொஞ்சம் படுத்துக்க போற சமயத்துக்கு கருடன் நினைத்தார், உயர்ந்தவளா இருக்காளே, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாள், நல்ல ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடாதோ, திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம், அப்படி இருக்கக்கூடாதோன்னு நினைத்தார். உடனே அவருடைய உயர்ந்த சிறகுகள் எரிஞ்சு போய் உதிர்ந்து விழுந்து விட்டன. அவரால் அசையத்து கூட முடியல. எதனால் இப்படி ஆச்சுன்னு நண்பன் காலவன் கேட்டான். ஓ, நான் இந்த பெண்ணிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கேன், அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். என்னன்னால், இவள் எங்க இருக்கிறாளோ அந்த இடம் திவ்யதேசம், அந்த இடம் புண்ணியக்ஷேத்திரம் நான் புரிஞ்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் இவள் இல்லையே என்று நினைச்சதுனால என்னென்ன தப்பு பண்ணிட்டேன் பார். அப்ப இவ வாழ்கிற தேசத்தை குறைபட நினைத்தேன், இவளுக்கு திவ்யதேசத்துக்கு போறதுக்கு சக்தி கிடையாதுன்னு நினைத்தேன். இதெல்லாம் நான் பட்ட அபச்சாரம், அந்த அபச்சாரத்துக்கு தான் சிறகுகளே உதிர்ந்து போயிடுத்து என்று நினைத்து அவளிடத்துல போய் மன்னிப்பு வேண்டி அவளுடனே தன் திருக்கைகளால் அந்த சிறகுகளை தொட மீண்டும் உழைத்தது. என்ன சரித்திரம்! அப்ப ஆனானப்பட்ட கருடனே காட்டுவாசியான ஒரு பக்தையினிடத்திலே ஒரு சின்ன விஷயத்தை தப்பா நினைச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கணும்னால், அப்ப நாமெல்லாம் தினப்படிக்கு எத்தனை பேரை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு தூரம் ஒருத்தரை பத்தி குற்றம் சொல்றோம், தவறான வார்த்தைகள் பேசுறோம், நமக்கு உண்மைன்னு கண்டிப்பா தெரிஞ்ச விஷயத்தை திருத்தி ஒருத்தரை பத்தி எவ்வளவு பொய்களை திரிச்சு விடுறோம், எவ்வளவு வதந்திகளை கிளப்பி விடுறோம், ஒருத்தரை பத்தி நாக்கூசாம எவ்வளவு தூரம் பேசுறோம், இது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்னென்ன குற்றங்கள் நம்ம தலையில விடியும் என்று தெரியாமலே பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம மோட்சத்துக்கு போறதுக்குண்டான அனைத்து தகுதிகள் இருந்தாலும் பாகவத அபச்சாரம் இருந்ததுன்னால் கண்டிப்பா முக்தி கிட்டவே கிட்டாது அப்படின்னு சாஸ்திரமே கூறுகிறது. நேர பகவானுடைய கோபத்துக்கு இலக்காகி விடுகிறோம். அதனாலே அனைவரிடத்திலும் வேண்டுகோள், நம்முடைய பேச்சாலோ உள்ளத்தாலோ உடலாலோ ஒரு நாளும் அபச்சாரப்படவே வேண்டாம். ஒதுங்கி இருப்பது நலம், யாரை பத்தியும் பேசாதது நலம், கிடைத்தது வம்புன்னு மற்றொருத்தரை பத்தி புறங்கூறாமல் இருப்பது நலம், யாரையும் துஷ்டமான வார்த்தைகளை சொல்லி ஒரு நாளும் ஏசாமல் இருப்பது நலம். கண்டிப்பா அந்த உறுதியோட நாம் இருப்போம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9433219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.